நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
பீகார் மாநிலத்தில் பாஜகவுடனான கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்துள்ளார் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் நிதிஷ்குமார். இதன் மூலம் தற்போது வரை ஆளும் கூட்டணியில் இருந்த பாஜக தற்போது எதிர்க்கட்சி வரிசையில் தனித்து நிற்கிறது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், பீகார் மாநிலத்தில் முக்கிய கட்சிகளில் ஒன்றாக பார்க்கப்படுவது ஐக்கிய ஜனதாதளம். இந்த கட்சியின் தலைவராக நிதிஷ்குமார் உள்ளார். மேலும் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் நிதிஷ்குமார் உள்ளார். நிதிஷ்குமார் பாஜகவுடன் நீண்ட காலமாக கூட்டணி வைத்திருந்தார். கடந்த 2015 அந்த கூட்டணி முறிந்து முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரசுடன் கூட்டணி வைத்தார் நிதிஷ்குமார். மேலும் பீகாரில் ஆட்சியை பிடித்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். இதே நேரம் துணை முதலமைச்சராக இருந்த லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறி அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறினார் நிதிஷ்குமார். லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் கூட்டணியில் இருந்து வெளியேறிய நிதிஷ்குமார் சில மணி நேரங்களிலேயே பாஜகவுடன் கூட்டணி வைத்து கடந்த 2017 மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 2020 நடைபெற்ற தேர்தலில் நிதிஷ்குமார் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தார். மீண்டும் இந்த கூட்டணியை வெற்றி பெற்று நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். தங்களை விட குறைந்த தொகுதிகளில் வென்றபோதும் பாஜக நிதிஷ்குமாரையே முதலமைச்சராக அறிவித்ததும் நோக்கத்தக்கது. முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமாருக்கு தராவிட்டால் நிதிஷ்குமார் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளத்திற்கோ அல்லது காங்கிரஸ் கட்சியுடனோ மீண்டும் கூட்டணி அமைக்கலாம் என்று பயந்த பாஜக இம்முடிவை எடுத்ததாக அப்போது செய்திகள் தெரிவித்தன. இதே நேரம் கடந்த 2020 முதல் தற்போது வரை பாஜக மற்றும் நிதிஷ்குமார் இடையே மறைமுக மோதல்கள் நீடித்து வந்தன. தற்போது சில மாதங்களுக்கு முன்பு இந்த மோதல் விஸ்வரூபம் எடுத்தது. பீகார் மாநிலத்தின் சட்டசபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 242. அதன்படி பெரும்பான்மைக்கு 122 சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. தற்போது நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளத்தில் 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். தனிப்பெரும் கட்சியாக லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளத்திற்கு 79 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். காங்கிரஸ் கட்சிக்கு 19 மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 12 உறுப்பினர்கள் உள்ளனர். தற்போது நிதிஷ்குமார் பாஜகவுடனான கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து மீண்டும் ஆட்சியை அமைக்க உள்ளார். இது பாஜகவிற்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கூட்டணிகளை அமைப்பது கூட்டணிகளை மாற்றுவது ஒன்றும் புதிதல்ல என்று தெரிவிக்கிறார் அரசியல் விமர்சகர் பாலா. நிதிஷ்குமார் ஏன் பாஜகவை விட்டு வெளியேறினார் என்பது குறித்து தனது கருத்தை பதிவு செய்கிறார் பாலா.
பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வந்து பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்து ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணியோடு சேர்ந்து திருப்பி முதலமைச்சராக இருக்கிறாரு. இதுதான் இப்ப பரபரப்பா பேசப்படுது. அதுல வந்து பிஜேபி வந்து ஜனதாதள யுனைடெட வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க, கட்சியை உடைக்க வேலை செய்கிறாங்க அப்படின்றதுதான் குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் வந்து 2020 பிஜேபி கூட்டணி வரும்போது தேஜஸ்வி யாதவ் வந்து அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, இவரை நான் மந்திரி ஆட்சின்னு செயல்பட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பிஜேபி கூட சேர்ந்தார். இப்போ தேஜஸ்வி யாதவ் மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு என்ன ஆச்சுன்னு தெரில. அதேமாதிரி வந்து ஆர்சிபி சிங்கின் என்கிறவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்தார், அவர் ஜனதாதள் யுனைடெட் சேர்ந்தவர். அவர் வந்து கொஞ்சம் பிஜேபி பக்கம் சாயிற மாதிரி இருக்கிறதால அவரை வந்து கட்சியை விட்டு எடுத்துட்டு ஜனதாதள கட்சியை விட்டு எடுத்துட்டு அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி இப்போ அவர் கட்சி விட்டு வெளியே போயிட்டார். அவர் வந்து இப்போ ஜனதாதள யுனைடெட் வந்து கொஞ்சம் அங்கே இருக்கிற ஆளுகள்லாம் கொஞ்சம் பிரிக்கிற மாதிரி, கொஞ்சம் அந்த கட்சியை உடைக்கிறது கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி, அரசியல் எதிர்த்து அரசியல் செய்கிற மாதிரி தெரியுது. அதேமாதிரி பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவருடைய வாரிசையும் வந்து அவர் கட்சிக்குள்ளே கொண்டு வரதால கொஞ்சம் அதிருப்தியும் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் தான் சமாளிக்கிறதுக்காக இப்போ இந்த புது கூட்டணியை அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது உதாரணமாக மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலத்தெலாம் வந்து இப்போ கூட்டணி மாறினதெல்லாம் நம்மளாம் பார்த்துருக்கோம். இவங்க எலெக்ஷன் அப்போ வந்து இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி சேர்ந்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்குறாங்க. அப்புறம் மக்கள் தீர்ப்பு கொடுத்தவொடனே அதுலேயே வந்து இவங்களே வந்து எதிர்த்து வாக்களிச்ச கட்சி கூட சேர்ந்து கட்சி கூட்டணியை மாற்றி இவங்களே ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ மக்களுடைய தீர்ப்பு என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஸோ அதனால் இப்போ கூட்டணியோட தர்மம் கொள்கைலாம் வந்து அந்தந்த எலெக்ஷனோட முடியுது. உதாரணத்துக்கு காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட்டணியை எதிர்த்து தான் வந்து தமாகவை மூப்பனார் அவர்களே ஆரம்பித்தார். அப்புறம் சில வருஷத்தில் அவரே வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அதனால் அதே மாதிரி வந்து இப்போ மதிமுக வந்து திமுகவோட வாரிசு எதிர்த்து தான் வந்து அவங்க கட்சியே ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்களே வந்து திமுகவோட கூட்டணி பல வருஷமாக வச்சுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மதிமுகவில் வைக்க அவர்களே அவருடைய வாரிசையே கொண்டு வந்துட்டார். அப்போ அதனால் இப்போ வந்து அதேமாதிரி பாமகவும் ஒரு ஒரு எலெக்ஷன்லேயும் ஒரு ஒருத்தவங்க கூட்டணி கூட போகிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் மக்கள் வந்து இப்போ வந்து கூட்டணி மாற்றுறதை வந்து ஒரு இவங்க கொள்கை தர்மம்னு இவங்க வேணா தொண்டர்களுக்கு மக்களுக்கு சொல்லிக்கலாம் கட்சிக்காரங்க. ஆனால் மக்கள் வந்து இப்போ அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. கூட்டணி எல்லாருமே மாத்திரத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. என்ன ஒன்று இப்போ ஜனநாயகத்துக்கு உட்பட்டு இவங்க வந்து கூட்டணி வச்சுக்கிட்டா பரவாயில்ல. இப்போ எம்எல்ஏக்கள்லாம் வந்து ரெசார்ட்டில் தங்க வச்சு அங்கங்கே அதை மாதிரி அதே மாதிரி விலைக்கு வாங்கியும் அரசியல் பண்ணுறேன்னு சொல்கிறத மட்டும்தான் வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். மற்றபடி வந்து கூட்டணி வந்து இப்போ வந்து இப்போ எதுவுமே இப்போ காங்கிரஸ் பிஜேபி தான் கூட்டணி வைக்காது. அதே மாதிரி திமுக ஏடிஎம்கு கூட்டணி வைக்காது. மற்றவங்க எல்லாமே வந்து சந்தர்ப்பத்துக்கும் வெற்றி வாய்ப்புக்காகவும் கூட்டணி மாற்ற தான் செய்வாங்க.
இது எஸ்பிஎஸ் வானொலியின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ். இது எஸ்பிஎஸ் வானொலியின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் போட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று போட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.